திருச்சிற்றம்பலம் சைவம் டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடுத்து ஒரு திருத்தாண்டகம் திருநள்ளாற்று தலத்திலே. அந்த தலத்திற்கு மிக அருமையான திருத்தாண்டகம் இருக்கின்றது. அதை நாம் படித்தால் நமக்கு மிக அரிய செய்திகளை எல்லாம் நமக்கு அவர் உணர்த்தியிருக்கின்றார்கள் நமது ஞானிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதனை இரண்டு வகையிலே: உலம் கெடுத்து கோள் நீக்க வல்லான் தன்னை, குலவரையின் மடப்பாவை இடப்பாலானை, மலம் கெடுத்து மாதீத்தம் ஆட்டிக்கொண்ட மறையவனை, பிறை தவிழ் செஞ்சடையினானை, சலம் கெடுத்து தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்க்கு எல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை நல்லாற்றானை நான் அடியேன் நினைக்க பெற்று உய்ந்தவாறே என்பது அருமையான இந்த பாடல். பஞ்சபுராணம் பாடும்போது நம்ம இதெல்லாம் பூஜையில பாடணும். இந்த குலம் கெடுத்து குலம் கொடுத்து ரெண்டு பொருள் இருக்கு. ஒன்று, நான் இந்த குலத்தில் பிறந்திருக்கேன், என்னோட குடி இது, என்னோட கோத்திரம் இது, என்னோட ஊர் இது, என்னோட நாடு இதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அது ஒரு செருக்கு வரும் அப்படிங்கிறத அதை நீக்குகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று என்னன்னா, ஒரு நல்ல குடியிலேயே பிறக்க வச்சு அப்புறம் நீ அதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்காத, இதெல்லாம் பார்த்துட்டே எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி நீ அடியவர்கள் குடியாக இரு அப்படின்னு சொல்லி ஒரு உணர்த்துகின்றார் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு வகையாகவும் பொருள் கொள்ளலாம். அடுத்து கோள் நீக்க வல்லான் இல்லையா, இந்த செருக்கு வந்த உடனே தீமையான குணங்கள் எல்லாம் வந்துடும், நாங்கிற அந்த குணம் வந்துடும், அதையும் நீக்கி கோள் நீக்க வல்லான் தன்னை. அப்புறம் குலவரையின் மடப்பாவை இடப்பாவைங்கிறது அம்பாளை இடப்பாகத்தில் வைத்திருப்பவர். மலம் கெடுத்து உயிரோட அழுக்கு என்னது, அந்த மலம் தான், அதாவது எல்லாத்துக்கும் ஆசை தான், கேட்டுக்கு போகிறோம் ஆசை தான், அந்த ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்த மாமின்னு சொல்லியிருக்கார். அப்போ அதற்காக அவர் என்ன செய்கிறாரா, அந்த அவா மிகுதி அதிகமான ஆசையை இன்னைக்கு தேவையற்ற ஆசைகளை மனதில் இருந்து நீக்குகின்றார். அடுத்து மாதீத்தம் ஆட்டிக்கொண்ட மறையவனும், நல்ல ஒரு மிக்க மாண்புடைய தீர்த்தம், அது என்ன தீர்த்தம், அருள் நீர் தான், தீர்த்தனை சிவனை சிவலோகனை என்று அப்பர் சுவாமிகளே பாடுகிறார், சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே என்று. அதுபோ அடிக்கடி மற்றும் ஒரு பாடலும் நாம் சிந்திப்போம் இல்லையே, அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் என்று. ஆக அந்த தீர்த்தனை தீர்த்தமாக இருந்து மாதீர்த்தம் இல்லையா, மலங்கெடுத்து மாதீர்த்தம் ஆட்டிக்கொண்ட மறையவன், இறைவனை மறையவன் என்று திருமுறைகள் எப்போதும் பறைசாற்றும். அடுத்து பிறைதவள் செஞ்சடையினானே, சலம் கெடுத்து, சலம் கெடுத்துன்னா வெகுளி கோபம் அதை கெடுத்து, தயாமூல தன்மம் என்னும் அந்த தத்துவத்தின் வழி நின்று, அது வந்து மூன்று சொற்கள், தயானா அருள், அடுத்து மூலம்னா காரணம், தன்மம்னா அறம். அப்ப தயா மூல தன்மம்ங்கிறது எது சொல்லுதுன்னா, நம்ம வந்து ஒரு அருள் வசப்பட்ட மாதிரி, அந்த மாதிரி நம்மிடம் என்ன இருக்க வேண்டும், அந்த அருள் காரணமான அந்த அறம் இருக்க வேண்டும் என்று நமக்கு அதிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தயா மூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்க்கெல்லாம், தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அறிதுன்னு சித்தியார் நமக்கு சொல்லுது. ஆக அப்படி யாரெல்லாம் தாழ்ந்து வழிபடுகிறோம், தாழ்தல்னா வணங்குதல். இப்போ உயிர்கள் வந்து சிவபெருமானை ஆண்டவனாகவும் தன்னை அடிமையாகவும் கொண்டு தன்னுடைய அறிவு வேட்கை செயல்களை எல்லாம் சிவபெருமானுடைய வியாபக அறிவு, அந்த வேட்கை அறிவு வேட்கை செயல்ல அடங்கும்படியாக தன்முனை பின்றி நிற்பது, அதுதான் தாழ்வெனும் தன்மை. அப்ப இங்க என்ன, தாழ்ந்தோர்க்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை, நலம்னா நமக்கு தெரியும் என்னது, நிச்சயமாக அது பேரின்பம் தான் அப்படிங்கிறது, அதனால பேரின்பத்தை நமக்கு தந்து அவருக்கு நாம மீழா அடிமை. இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அவரை மனதால நினைக்கணும், அடுத்து நாவால துதிக்கணும், உடம்பால தொழணும், இப்படி செய்து கொண்டே இருந்தால் இது பிறவி துன்பத்திலிருந்து நாம் தப்பி பிழைப்பதற்கு சிறந்த வழி என்று நமக்கு மிக அழகாக நாவுக்கரசு பெருந்தகை இந்த பாடலின் மூலம் உணர்த்தியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் செய்ய வேண்டியது முக்கரண வழிபாடு என்று மனதில் கொள்ள வேண்டும். குலம் கெடுத்து அப்படின்னு சொன்னதுனால செருக்காகிய மயக்கமும், அடுத்து மலம், அதாவது அவிச்சைன்னு சொல்லுவோம், அத மலம் கெடுத்து அப்படின்னு சொன்னதுனால அவா நீக்கமும், சலம் கெடுத்துன்னு சொன்னதுனால வெகுளி நீக்கமும் சொல்லப்பட்டிருக்கு. பிரகிருதி மாயா, இந்த மாயா பிரகிருதி மாயா புவன போக நுகர்ச்சிக்கு ஏதுக்களாக இருக்கக்கூடியது என்னதுன்னா அவிச்சை, ஆங்காரம், அவா, ஆசை, வெகுளி, பஞ்ச கிளேசங்கள்னு சொல்லுவோம். இதுதான் இதுல இங்கே கூறப்பட்ட மயக்கம், காமம், வெகுளி, இந்த மூன்றும் அதிலே அடங்கிவிடும். இது சிவஞான மாபாடியம் 158 பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான விளக்கம் இருக்கிறது. அப்ப இந்த மூணு குற்றங்களும் நீங்கினால்தான் உயிருக்கு உலக போக பற்று நீங்கும், அதுக்கப்புறம் தான் சிவபோக பெருவாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மிக அழகாக அவர் நமக்கு இந்த கருத்தினை சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெட கெடு நோய் என்று திருவள்ளுவர் தேவநாயனாரும் நமக்கு இக்கருத்தையே வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ திருநாவுக்கரசு சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, சிவபெருமான் தன்னை அருளே தாரகமாக கொண்டு வழிபடுபவர்களுக்கு காமம், வெகுளி, மயக்கம் அப்படிங்கிற மூன்று குற்றங்களையும் நீக்கி பேரின்ப வாழ்வை தருவார். அப்படி அவரை நாம் வழிபட்டால் பிறவி துன்பம் நீங்கி பேரின்ப வாழ்வு பெறலாம் என்றும் தான் அங்ஞனம் பெற்றதாகவும் சொல்லுகின்றார். இதைத்தான் திருப்புகலூர் பாடல் அடிக்கடி நான் சொல்லுவேன், தன்னை சரண் என்று தாளடைந்தேன், அடியடைய புன்னை புகலூர் பெருமான் செய்வன கேள்மீன்கள், என்னை பிறப்பறுத்து என் வினையை கட்டறுத்து ஏழ்நரகத்து கிடக்கலொட்டான் சிவலோகத்து இருத்துமே என்று சொல்லுகின்றார். மீண்டும் மீண்டும் அந்த ஒரு நல்ல ஒரு ஜீவன் முக்தராக இருப்பதால் அந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு அவர் நம் மனதிலே படும்படியாக பாடலாக, ஞான பாடலாக தந்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இனி நில்லாத நீர் சடைமேல் நிற்பித்தானே, நினையா என்னஞ்சை நினைவித்தானே, கல்லாதனவெல்லாம் கற்பித்தானே, காணாதனவெல்லாம் காட்டினானே, சொல்லாதனவெல்லாம் சொல்லி என்னை தொடர்ந்து இங்கு அடியேனை ஆளாக்கொண்டு, பொல்லா என் நோய் தீர்த்த புனிதன் தன்னை புண்ணியனை பூந்துருத்தி கண்டேன் நானே என்று மிக அழகாக திருப்பூந்துருத்தி தலத்திலே பாடியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். பிறரால் தடுத்து நிறுத்த முடியாத நீர், பகீரதன் தவம் பண்றான், பண்ணி அவனுடைய முன்னோர்களுக்கெல்லாம் ஓய்வு கிடைக்கணும் அப்படின்ட்டு கங்கையை பூலோகத்துக்கு கொண்டு வருவதற்கு தவம் செய்கின்றான். அப்போது 1000 முகங்களை உடைய அந்த ஆகாய கங்கை என்னுடைய வேகத்தை உன்னால் தாங்க முடியாது என்று சொல்லுகின்றது. அதை யாராவது தாங்கிக் கொள்வதாக இருந்தால் நான் வருகிறேன் என்று சொல்லவும் அவன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்யவும் அந்த கங்கையின் செருக்கை அடக்கும் பொருட்டு சிவபெருமான் 1000 முகங்களோடு ஆக்ரோஷமாக வந்த அந்த கங்கையை தன்னுடைய ஜடையிலே அடக்கி அதிலே ஒரே ஒரு ரோமத்தின் மூலமாக எடுத்துவிட்ட ஒரு துளிதான் இன்று பிரவாகமாக ஓடக்கூடிய கங்கை, நாம் பார்க்கக்கூடிய கங்கை. அப்ப அப்படியே வந்திருந்தா பூலோகம் என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்கும் இல்லையா? அப்ப அவருடைய பராக்கிரமத்தையும் நாம இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்டவர் சரியா வேகமாக பாய்ந்த கங்கையை விண்ணிலிருந்து மண்ணிக்கு வேகமாக பாய்ஞ்சத தன்னோட தலையில தாங்கி கொண்டார் என்று, இத அவர் அப்படி தாங்கலைன்னா உலகம் அழிந்திருக்கும், இதைத்தான் மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவஞ்சடையில் பாயுமதி எண்ணேடி என்று திருச்சாளலிலே வினாவாக எழுப்பி, சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்தளனில் தரணி எல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோ என்று மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்து நினையா என் நெஞ்சை நினைப்பித்தானே என்று சொல்லுகிறார். பெத்தா காலத்துல உயிர் தான் நாமங்கிறதும் நமக்கு புரியாது, நமக்கு உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கின்றார் என்பதும் நமக்கு தெரியாது சரியா. அப்படி இருந்த நேரத்துல இறைவன் என்ன செய்கின்றார், தன்னை நினைக்கும்படி அவர் தான் செய்கின்றார். அவர் அவருடைய அருள் இல்லைன்னா நிச்சயமா அவரை நாம நினைக்கவே முடியாது. கல்லாதன எல்லாம் கற்பித்தானே, நம்ம எந்த நூல்களை படிக்க வேண்டுமோ அந்த நூல்களை படிக்கணும். கையில கிடைச்சதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம்னா தெளிவான விஷயங்கள் கிடைக்காது. ஞான நூல்கள்ல ஞானிகள் அருளிய நூல்களை, எந்த நூல்களை நாம் பயில வேண்டுமோ அந்த கற்க வேண்டிய நூல்களை நாம் கண்டிப்பாக கற்க வேண்டும். அந்த நூல்களால் இல்லையா அதுல கிடைக்காத விஷயங்களை எல்லாம் நமக்கு கற்பிப்பார். அவர் இறைவன் வந்து ஒரு உணர்வு பூர்வமா நமக்கு கொடுப்பார். அடுத்து என்ன பண்றாரு, காணாதன எல்லாம் காட்டினானே இல்லையா. எப்போதுமே அவர் நமக்கு ரெண்டு உபகாரம் செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதனால அவர் நமக்கு தெரியாததெல்லாம் என்ன செய்யறாரு, காட்டுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். முதல்ல அறிவினால் கருதும்படி செய்கின்றார், கற்பிக்கின்றார். அதன் பின்பு சொல்லாதனவெல்லாம் சொல்லி அந்த அறிய செஞ்சமையால், அதனால இப்ப என்ன செய்யறாரு, நீ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேனோ நீ அதுபடி வாழ வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகின்றார். நீ என்றுமே எனக்கு மீளா அடிமைதான் என்பதை மிக அழகாக உணர்த்துகின்றார். அடுத்து சொல்லாததெல்லாம் சொல்லி தொடர்ந்து இங்கு அடியேனை ஆளாக கொண்டு, எப்போதும் மீளா அடிமையாக கொண்டு, பொல்லா என் நோய் தீர்த்த புனிதன் அப்படின்னு சொல்றாரு. நோய் தீர்க்க, ஏன்னா இவர் தான் புனிதன், அதனால இவர் தான் நிச்சயமாக நோயை தீர்க்க முடியும். புனிதனால் தான் அசுத்தமாக இருப்பவர்களை புனிதப்படுத்த முடியும், தூய்மைப்படுத்த முடியும். அதனால அவரை நாம் வணங்கணும் அப்படின்னா நம்மை அடிமையாக ஆண்டு கொண்டு நம்மை பற்றி கொண்டிருக்கக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் எது காரணம், ஆணவம். அந்த ஆணவத்தை நம்மை விட்டு நீங்கும்படியாக செய்து நம்மை தூய்மைப்படுத்துவார். நீங்கும்படினா என்ன, வலிமை குன்றும்படி செய்து. அப்படிப்பட்ட புண்ணிய நரவடிவினன் அவரை நான் பூந்துருத்தி என்ற தலத்திலே நான் கண்டேன் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அவரை ஏன் நினைக்க வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டுக்காலத்துல ஐம்புலன்களை சார்ந்து கீழ் நோக்கி அப்படியே உலகத்தையே தான் பற்றி கொண்டிருக்கும் இந்த உயிரானது. அப்ப கட்டு விடுதலை, கட்டு விடுகின்ற காலத்துல ஐம்புலன்களை சாராது மேல் நோக்கி சிவத்தை பற்றும். அதனால அதுக்கு நடுவான இடம் அப்படிங்கிறதுனால நினையா என் நெஞ்சம் நினைவித்தானே என்று சொல்லுகின்றார். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்று நமது மணிவாசக பெருந்தகையும், சித்தம் திரிந்து சிவமயமாகிய என்று நமது திருமூல தேவ நாயனாரும் இந்த கருத்தினை நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நினைவித்தல், கற்பித்தல், காட்டுதல், சொல்லி தொடர்வித்தல், இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்று முறையா ஏதோ ஒரு பயன்படி நமக்கு வருகிறது. அப்போ உலகத்துல ஒருவன் வந்து கருவி அறிவை கொண்டு ஒரு உண்மையை அறிஞ்சு அந்த உண்மையை செயல் நிகழ்த்துவதற்கு ஒரு ஆச்சாரியன் அவனுக்கு அதை பற்றி நினைப்பூட்டணும். கற்பித்தல், அறிவித்தல், சொல்லுவித்தல், செய்வித்தல் அப்படின்லாம் நம்ம பார்க்கறோம். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறத நம்ம பார்க்கறோம், நாமளும் படிச்சிருக்கோம். அப்ப சிவபெருமான் வந்து கட்டுக்காலத்துல அவரை அறியாமல், அருளை அறியாமல் இருந்த உயிருக்கு இருவினை ஒப்பும் மலபரி பாகமும் வந்தபோது தன்னோட அருளை இதுவரைக்கும் மறந்திருந்த உயிருக்கு அறிவிக்கின்றார், கற்பிக்கின்றார், சொல்லி தொடர்விக்கின்றார் என்பதை நாம் இந்த பாடலின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அவர் மலரகிதன், இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவன், புண்ணியன். ஆகையால் உயிர்களுக்கு நலம் தரக்கூடிய வினையையே அவர் செய்கின்றார், நம்மையும் செய்ய வைக்கின்றார் என்பது நாவுக்கரசு பெருமானின் அருமையான கருத்து என்று நாம் பார்க்கின்றோம். காணாதனை எல்லாம் காட்டினானே என்பதற்கு நம்ம திருமூல தேவநாயனார் சொன்ன மாதிரி, முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் என்று அவர் சொன்னார் இல்லையா. அது மாதிரி சுவாமி உணர்த்துறதெல்லாம் நம்ம அகத்தில் உணர வேண்டும் என்று. மேலும் ஆட்டுவித்தால் என்ற பாடல், அதை நாம் ஏற்கனவே சிந்தித்து விட்டோம். நமது தாய்மான சுவாமிகளும் ஆடுவதும் பாடுவதுமாக, பாடுவதும் ஆனந்தமாக, நின்னை தேடுவதும் நின் அடியார் செய்கை பராபரமே என்று கூறியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அவர் உணர்த்தினால்தான் ஆன்மாக்களால் அவரை அறிய முடியும் என்பதை அந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அதன் பின்பாக அது ஒரு அருமையான பாடல். அதாவது, நீ ஆட்டுவித்தால் ஆடாதார் ஒருவர் ஆர், நீ ஓட்டுவித்தால் ஓடாதார் ஒருவர் ஆர், நீ உருகுவித்தால் உருகாதார் யார், நீ பாட்டுவித்தால் பாடாதார் யார், நீ பணிவித்தால் பணியாதார் யார், நீ காட்டுவித்தால் காணாதார் யார், நீ காட்டாவிடில் காண்பார் யார் என்று மிக அழகாக கேள்விகளை எழுப்பி நம்மை சிந்திக்க வைத்திருக்கின்றார் நமது பெருந்தகை. அடுத்து திருவதிகை வீரட்டானத்தில், எல்லியும் பகலும் எல்லோம் துஞ்சுவோர்க்கு ஒருவர் வந்து புல்லிய மனத்து கோயில் புக்கனர் காமன் என்னும் வில்லி ஐங்கனையினானை வெந்துக நோக்கியிட்டார் அல்லியம் பழனவேலி அதிகை வீரட்டனாரே என்று சொல்லுகின்றார். எல்லினா இரவு, இரவும் பகலும் மீண்டும் துஞ்சுதல் அப்படின்னா சிவபெருமானை மறந்து இருக்கக்கூடிய காலம்தான். அப்படி மறந்து இருக்கக்கூடிய பேதையாகிய யான் உய்யும் பொருட்டு ஒப்பி, அதாவது ஒருவர்னா ஒப்பில்லாதவர், ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு திருவாசகமும் சொல்லுது. ஒன்றன்றது ஒன்றே கான் ஒன்றே பதின்னு நமக்கு சிவஞான போதமும் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒப்பில்லாத சிவபெருமான் தானே வந்து என்னோட கோயிலுக்குள்ள மனக்கோயிலை எழுந்தருளியிருக்க, தானே வந்து எமது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் என்று வருகின்றதல்லவா. அதுபோல அவர் வந்து மன்மதன் அழியும்படி நெற்றிக்கண்ணை திறந்தவர் அப்படின்னு அவரை பத்தி சொல்லியிருக்கு. ஆனா நம்மை அதே கண்ணு தான் அன்போடு பாதுகாக்கின்றது என்பதும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று மிக அழகாக நமக்கு உணர்த்தி இறைவனை நாம் எப்போதும் நினைக்க வேண்டும். இவரே சொல்லுவார் அல்லவா, இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், இரவும் வணங்குவன் பகலும் வணங்குவன் பிரியாதும் வணங்குவன் எப்போதும் வணங்குவன் என்று நாம் பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். இனி அடுத்த பாடல், துஞ்சும் போதும் மீண்டும் மீண்டும் துஞ்சுதலை பற்றித்தான் வருகிறது. நாம் துஞ்சி கொண்டு இருக்கின்றதால் நம்மை துஞ்சலில் இருந்து எழுப்புகின்றார். துஞ்சும் போதாக வந்து துணை எனக்காகி நின்று இல்லையா, துணையாக வருகின்றார். துஞ்சும் போதும் சுடர்விடு சோதியை, நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கும் நீதியை, நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பனை, வஞ்சேனேன் இனி நான் மறக்கிற்பேனே என்று சொல்லுகின்றார். துஞ்சும் போது சுடர்விடும் ஜோதி, திரோதான மலம் நீங்கி திருவருளை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அன்றி, அந்த திரோதான மலத்தோட வசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம் இல்லையா, அதான் துஞ்சுதல். அந்த காலத்திலும் சுடர் விடுகின்ற ஜோதி, ஜோதி எப்போதும் ஜோதியே சுடரே சூழொளி விளக்கேன்னு மூணு ஒளி பொருளை சொல்றாரு பாருங்க. அதனால அது எப்போதும் ஒளிமயமாகத்தான் இருக்கிறது. நாம் பக்குவம் இல்லாத காலத்தில் அந்த ஒளியை உணர்ந்து கொள்வது இல்லை என்பதை அதிலே சொல்லி, அந்த அப்படி இருக்கக்கூடிய ஜோதி நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கும் நீதியை இல்லையா, அது என்ன செய்தா உள்ளத்துக்குள்ள நிலையாக நின்று இல்லையா, அந்த அருள் ஒளியை எப்போதுமே வீசி கொண்டிருக்கின்ற ஒரு பேரொளி அப்படின்னு மிக அழகாக அதை சொல்லி, அது எப்படிப்பட்டது அப்படின்னா, நன்று இது தீது இதுன்னு எடுத்து அதான் நீதின்னு சொல்லியாச்சு, நல்லது இது கெட்டது இதுன்னு மிக அழகாக நமக்கு அது உணர்ப்பிக்கின்றது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்து நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பனை இல்லையா, ஆன்மாக்கள்லாம் உய்யும் பொருட்டு, அதாவது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையிறாங்க, நஞ்சு வருது, அப்ப தேவர்களும் பொருட்டு அப்படின்னு சொல்லி அதற்காக நஞ்சை கண்டத்தில் அடக்கியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சிவபெருமானை நம்புவதற்குரியவனை நம்பனை விரும்ப தகுந்தவனை வஞ்சனின் வஞ்சகனாகிய நான் இனி வஞ்சனேன் இனி வஞ்சனேன் இனி நான் மறக்கிற்பேனே என்று சொல்கிறார். வஞ்சகனாகிய நான் வந்து அவரை மறந்திருந்தது போல இப்போ எனக்கு அவரை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்ட பின்பும் மறக்க முடியுமா, முடியாது அப்படின்னு மிக தெளிவாக இந்த பாடலினை நமக்கு தெளிவுற உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அப்ப மீண்டும் மீண்டும் நீதின்னு சொல்லியாச்சுன்னா, நீதியை அப்படின்னு சொன்னதுக்கு நீதி பலவும் தன்னுருவம்னு ஞானசம்பந்த பெருமான் இவரை நீதி என்ற சொல்லு எடுத்து பாடியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ துஞ்சுதல்ங்கிறது நம்ம திரோதான மலத்தோட வசப்பட்டு திருவருளம் முற்றிலும் மறந்திருக்கின்றோம். இப்ப இந்த திரோதான மலம் நீங்கின உடனே அதனோட உள்ளத்துல சிவபெருமான் வந்து ஒளி விளக்கம் செய்து கொண்டிருக்கின்றது. நெஞ்சுள் நின்று சுடர்விடு சோதின்னு சொல்லி, நெஞ்சுக்குள்ள நின்று அப்படிங்கிற சொற்றொடரை அந்த நினைப்பிக்கும் நீதியுடன்கிறதோட சேர்த்து கூட்டிக்கிடணும். அப்ப எப்போதும் உயிரோட நெஞ்சில அருள் ஒளி விளங்கினாலும் பிறவி குருடன் வந்து பகல் ஒளியை கண்டுகொள்ளவே முடியாது. அது மாதிரி அந்த கட்டு நிலையில அந்த ஒளியை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. பிரகாசமா இருக்குது ஒளி, ஆனா கட்டு நிலையில நாம ஒரு குருடனாக இருக்கின்றோம். சரி, அதனாலதான் துஞ்சும் போது சுடர்விடு சோதியை அப்படிங்கிறார். அப்ப சிவபெருமான் நீதி உருவமாக இருக்கின்றார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லா உயிர்களோட உள்ளத்திலையும் அவர் இருந்து சும்மா இருக்கல இல்லையா, அதாவது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறத நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். நான் ஏதும் அறியாது என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டாய் நின்றாய் என்று திருவானைக்கா திருத்தாண்டகத்திலையும் அப்பர் சுவாமிகள் இதே கருத்தை நமக்கு எடுத்து காட்டியுள்ளார்கள். அப்புறம் நஞ்சு கண்டத்து அடக்கிய இல்லையா, அவர் வந்து நஞ்ச கண்டத்துல அடைக்கிறாரு அப்படிங்கிறது. இப்போ திருநாகரசு சுவாமிகள் தாம் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட காலத்திற்கு முன்னால் பொய்ச்சமயமாகிய புறச்சமயமாகிய சமண சமயத்தில் இருந்தார். அதை நினைந்து தன்னை வஞ்சனேன் என்று சொல்லுகின்றார். அப்ப நம்ம நிச்சயமாக இறைவனை நினைந்திருக்க முடியாது அல்லவா? அதனால் இறைவனை நினைக்காட்டா அது வஞ்சனை தானே, அதனால வஞ்சனேன், அதை செய்தவன் வஞ்சனேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் இப்போது உன்னால் ஆட்கொள்ளப்பட்டு மீண்டும் தாய் சமயத்திற்கு நான் மீண்டு விட்டேன், ஆகையால் உன்னை இனி மறக்கிருப்பேனே என்று கேட்கின்றார். அப்போ ஆட்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் நினைப்பு மறப்பு அற்ற நிலை, அதாவது எப்போதும் நினைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் நான் இருக்கின்றேன் அப்படின்ட்டு அழகாக, அதாவது சிவஞான போதம் 12 சூத்திர வெண்பா என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னை அறிவித்து தான் தானா செய்தானை பின்னை மறத்தல் பிழை என்று சொல்லுகின்ற மேகண்ட தேவிநாயனார் நமக்காக இந்த கருத்தினை நமக்கு தந்திருக்கின்றார். அதே கருத்து இந்த பாடலிலே அப்படியே பொலிந்திருப்பதை நாம் காண்கின்றோம். அப்ப சிவபெருமானுடைய சத்துத்தன்மையும் நினைப்பிக்கும் நீதின்னு சொன்னதுனால சித்துத்தன்மையும், நஞ்ச கண்டத்துல அடக்குனாருன்னு சொன்னதுனால ஆனந்தம் அப்படிங்கிற நிலைமையிலையும், சிவபெருமான் சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய சச்சிதானந்த மூர்த்தியாக விளங்குகின்றார். அந்த சச்சிதானந்தமாகிய சிவபெருமான் தனது சத்துத்தன்மையால உயிர்களுக்கு ஒளி விளங்கவும், தன்னோட சித்துத்தன்மையினால உயிருக்கு அறிவு விளங்கவும், தன்னோட ஆனந்தத்தன்மையினால உயிர்களுக்கு ஆனந்தமாகிய பேரின்பம் கிடைக்கும்படியும் செய்கின்றார் என்ற ஒரு அரிய உண்மையை நமக்கு இந்த பாடலிலே மிக அழகாக உணர்த்தியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். மற்றும் இன்னும் ஒரு பாடல் நாம் சிந்திக்க வேண்டும், இருளாய என்ற பாடல். மிக அருமையான பாடல் அந்த பாடலை நாம் சிந்தித்தாலே தெரியும் நமக்கு அவர் எங்கெனம் என்னவெல்லாம் நமக்காக செய்து கொண்டு இருக்கின்றார் என்று. இருளாய உள்ளத்து இருளை நீக்கி இடர்பாவம் கெடுத்து ஏழையேனை உய்ய தெருளாத சிந்தைதனை தெருட்டி தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை ஆதி மாதவத்துளானை ஆரங்கம் நால்வேத தப்பால் நின்ற பொருளானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே என்று மிக அழகாக புள்ளியிருக்கு வேளூர் தலத்துக்கு உரிய ஒரு பாடல். அதிலே மிக அழகாக சொல்கிறார், ஏழையேன் உய்ய என்று சொல்லுகின்றார். ஏழை என்றால் அறியாமை நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா. அப்படிப்பட்ட என்னை ஈடேற்ற என்னோட சிந்தையில், அதாவது என்னோட உள்ளத்துல இருளாய இருளை நீக்கி, அறியாமைக்கு காரணமாக இருந்த ஆணவ மல வலிமையை நீக்கி. இருள் சொல்றது ஆணவத்தை குறிக்கும், இருள் மல நிலைன்னு சிந்திச்சோம் இல்லையா. அப்புறம் இடர் அப்படின்னா அது வந்து மாயா மலத்தை குறிக்கிறது, அதாவது உலக துன்பத்துக்கு பற்றுக்கோடா இருக்கக்கூடிய உடலுக்கு காரணமானது அது மாயா மலத்தையும், பாவம் அப்படின்னா பாவ புண்ணியங்களுக்கு காரணமான வினையையும், ஆக மும்மலங்களையும் மிக அழகாக இந்த பாடலிலே சொல்லி அதை கெடுத்து, அதற்கு எடுத்தனா என்னை வந்து தாக்காதிருக்கும்படி அழித்து, தெருளாத சிந்தைதனை மயக்கத்திலிருந்து நீங்கி தெளியாத என்னோட சிந்தனைய தெருட்டி, மயக்கத்திலிருந்து நீக்கி என்னைய தெளிய வச்சு தெளிவடையும்படி செஞ்சு. அப்படி நான் தெளிவான ஒரு அறிவை அடையும்படி செய்ததால் சிவலோக நெறிய என்னால் அறிய முடிகின்றது. அந்த இடத்துலதான் சிவபெருமான் இருக்கின்றார் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதை அடைவதற்கு என்ன வழி என்பதையும் அவர் உணர்த்தினால் அதை வாங்கி கொண்டு அங்கனம் வாழ முடிகின்றது. அப்படி சிந்தை தந்து அடுத்து என்ன செஞ்சிட்டாரா, சிவத்தன்மை எய்தும்படி செய்கின்றார் இல்லையா. அந்த பொய்த்தன்மையெல்லாம் நீக்கி மெய்த்தன்மையை தருகின்றார். அப்படிப்பட்ட பேரருள் உடையவன், எல்லா பொருளும் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பவன், மாதவத்தில் உள்ளவன், 4 வேதங்களாகவும் 6 அங்கங்களாகவும் இருப்பவன். 4 வேதங்கள் நமக்கு தெரியும், ரிக் யஜுர் சாமம் அதர்வணம்ட்டு. 6 அங்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த வேதங்களை ஓதி அறிவதற்கு உறுப்புகளாக உள்ள மந்திரம், வியாகரணம், நிகண்டு, சந்தோபிசிதம், நிருத்தம், ஜோதிடம், இது 6 அங்கம் என்று சொல்லப்படுகிறது. இவற்றையெல்லாம் கொண்டு, இவற்றையெல்லாம் கடந்து இருக்கக்கூடியவர் இவர் திரு புள்ளிருக்கு வேலூரிலே எழுந்தருள் இருக்கின்றார். இவரை வணங்காமல் நீண்ட காலம் வீணாக கழித்தேன். இந்த பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே ஏழை தொழும்பனேன், எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கிறைத்தேன், பரம்பரனை பணியாதே போன்ற திருமுறை சொற்றொடர்களை நீங்கள் இங்கே பொருத்தி பார்த்து கொள்ளலாம். ஆக அவன் உறுதியாக நம்மை சிந்தை மயக்கத்திலிருந்து தெளிவித்து சிவமாம் தன்மைக்குள் நம்மை ஆட்கொள்வார் என்பதை மிக மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார். அந்த இருளாய அப்படிங்கிறதுல அந்த முதல்ல உள்ளது இருள்னா, ரெண்டாவது உள்ள இருள் வந்து அறியாமைக்கு காரணமான ஆணவ மலத்தை குறிக்கிறது. ஆணவ மலம் வந்து மாயையால் ஆகிய இந்த உடல் பூரா நிறைஞ்சிருந்தாலும் சிந்தை தான் அறிதலுக்கு சிறப்பு கருவியா இருக்கிறதுனால உள்ளத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதுல நம்ம சிதம்பரத்துல சுவாமி முன்னாடி நின்று வழிபடுகிறார். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ளங்கிற பாடல்ல அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக என்று சேக்கலார் பெருமான் இதைத்தான் சொல்லி இருப்பார். சரி, அதனால அதுல நம்ம இடர்னா துன்பம்ங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம், பாவம்னா வினைன்னு பார்த்துட்டோம், இருள்னா ஆணவம்னு பார்த்துட்டோம். அப்ப இது எல்லாவற்றையும் அவர் நீக்குகின்றார் என்பதை நமக்கு தெளிவாக சொல்லி, அவர் நீக்குகின்றார் கெடுக்கின்றார் என்பதை நமக்கு நல்ல ஒரு உத்வேகத்தோடு நாம் அவரை வழிபட வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடலை நமக்கு தந்திருக்கின்ற நாவுக்கரசு பெருந்தகையை நாம் என் சொல்லி வாழ்த்துவது என்றே தெரியவில்லை நமக்கு. அதான் தெருளாத சிந்தைதனை திருட்டி அப்படிங்கிறார். நமக்கு வந்து ரொம்ப ஒரு குழப்பமும் தடுமாற்றமும் இருக்கின்றது. அந்த விபரீத உணர்வுகளிலேயே நம் காலம் கழிகின்றது. அதிலிருந்து நம்மை மீட்டெடுக்கின்றார் என்பது மிக மிக சிந்தையுள் சிவமா என்று கச்சி ஏகம்பத்தியில் சொல்லுகின்றார். நமது திருமூல தேவ நாயனாரும் சிந்தையதென்ன சிவமென வேறில்லை என்று சொல்லுகின்றார். அதனால் மிக அழகாக இறைவன் நம்மோடு ஒன்றாகவே இருந்து நம்மை திருத்துகின்றார் என்பது மிக ஒரு நல்ல விஷயம். அதை நமக்கு இறைவன் செய்வதை அவர் மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். உயிர்கள் தனுகரண புவன போகங்களோடு வாழ்வதற்கு இறைவன் காரணமாக இருக்கின்றார். அதை நம்ம முதல்ல சிந்தை தெளிவித்து சிவலோக நெறியறிய செய்தல் அவன் கடன் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆதியான் அப்படின்னு சொல்லி, அடுத்து அது அவரு கடனா இருந்தாலும் உயிர்களும் முயன்று அந்த மெஞ்ஞானம் தரக்கூடிய இறைவனுக்கு வேண்டி தவம் செய்ய வேண்டும், ஆகையால் மாதவத்து உளானை என்றும் அந்த இடத்துல சூறி, அடுத்து ஆற்ற நாள் அப்படின்னு சொல்றாரு. இது காலத்தை குறிக்குது இல்லையா, நீண்ட காலம் நான் வந்து இறைவனை வழிபடாமல் கழித்து விட்டேனே என்று மிகவும், இனியாவது அங்கனும் காலத்தை கழிக்காமல் அவரை வழிபட வேண்டும் என்று நமக்கு மிக தெளிவாக அறிவுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் குருவருள் இல்லையில் திருவருள் இல்லை என்பதால் குருவை நாம் எப்போதும் நினைத்து வழிபட வேண்டும். குருவை சிவமாகவே வழிபட வேண்டும். குருவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். தீஷா குருவை எல்லாம் கண்டால் நாம் கண்டிப்பாக பாத பூஜை எல்லாம் செய்து அவர்களை வழிபட வேண்டும் என்பதை எக்காலத்திலும் மறந்துவிடக் கூடாது. எல்லோரும் குருவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குருவை வழிபட்ட பின்தான், அதாவது மெய்கண்ட தேவநாயனார் அவதரிக்கிறதற்கு வழி சொன்ன சகலாகம பண்டிதர் பின்பு அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை இங்கனம் வணங்கினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகியால் எல்லா காலத்திலும் அந்த குரு சிஷ்ய ஒரு பாரம்பரியம் என்பது இருக்கின்றது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, வேதமா முனிவர் வாழ்க, விளங்குமான் இனங்கள் வாழ்க, பூத நாயகன் மெய்யன்பர் பொலிந்து சூழ் மதுரை வாழ்க, மாதம் மும்மாறி பெய்து மலிவளம் சுரப்ப, சொக்கநாதன் என்னும் கடவுள் தொன்னூல் நலம்பெற பொலிக மாதோ என்ற வாழ்த்து பாடலையும் பாடி மீண்டும் திருவருளுக்கும் குருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினை மிக அழகாக ஒலிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வினை நேரிலே கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றியை கூறி நிறைவு செய்கின்றேன். அடியின் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.